இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
வல்லதே
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் படிக்க இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு 1000 வருட அரசாட்சி, 1000 Years Prophecy என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகின்றோம். 1000 வருட அரசாட்சியை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை இந்த நாளிலும் கூட நாம் படிக்க போகின்றோம். தொடர்ச்சியாக வேதாகம பாடங்களை நாம் படித்து வருகின்றோம், வேதாகம சத்தியங்களை நாம் படித்து வந்திருக்கிறோம். சென்ற நாட்களிலே ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து நாம் படித்தோம். அதிலும் அநேக காரியங்கள், கேள்விகள் இருக்கின்றது. உங்களுக்கு இருக்கும் என்றால் தயவாய் என்றும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய 2வது வருகைக்கு பிறகு என்ன சம்பவிக்கும் என்ற ஒரு கேள்வியோடு கூட தான் இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை நாம் தொடங்க இருக்கிறோம். வெளிப்படுதல் 20:1 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஆண்டுடைய 2வது வருகைக்கு பிறகு என்ன சம்பவிக்கும், துன்மார்க்கர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்ற ஒரு கேள்வியை தான் இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சாத்தான் 1000 வருடம் அவன் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருப்பான், அல்லது 1000 வருடம் அவன் சிறையிலே இருப்பான், அல்லது 1000 வருடம் அவன் கட்டப்பட்டு இருப்பான் என்று இங்கே வெளிப்படுதல் 20வது அதிகாரம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த 1000 வருட காலத்தை தான் 1000 வருட அரசாட்சி என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அரசாட்சி என்றால் நாம் ஆளுகையை குறித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 1000 வருடத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து சொல்ல இருக்கிறோம். 1000 வருடம் இந்த பூமியிலே துன்மார்க்கர்களுக்கு என்ன சம்பவிக்கும், அதே 1000 வருடத்தில் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட நீதிமான்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள் பரலோகத்திலே 1000 வருட அரசாட்சி, அதாவது 1000 வருடங்கள் அவர்கள் என்ன செய்வார் என்று பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது நமக்கு யாராவது சத்தியத்தை சொல்லி இருப்பார்கள், சொல்லி அவர்கள் அந்த பரலோகத்துக்கு வந்திருக்க மாட்டார்கள். அப்பொழுது நமக்கு அந்த கேள்வி இருக்கும், நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் இவர்கள் தானே, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுத்தவர்கள் இவர்கள் தானே, இவர்களே ஏன் வரவில்லை என்ற அந்த கேள்வி இருக்கும் பொழுது நாம் தேவதூதர்களிடம் இந்த கேள்வியை கேட்போம். அப்பொழுது அந்த தேவதூதன் அவருடைய வாழ்க்கை புத்தகத்தை நம்முடைய கைகளிலே கொடுப்பார். நாம் அதை படிக்கும் பொழுது நாம் அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்களை மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்தே கீழே தள்ளப்பட்ட லூசிஃபரும் அவனைச் சேர்ந்த தூதர்களையும் நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக நாம் பரலோகத்தில் இருக்கும். ஆகையால் இந்த 1000 வருட காலம் என்ன சம்பவிக்கும் பரலோகத்தில் என்று பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த நீதிமான்கள் பரலோகத்திலே யாரெல்லாம் பரலோகத்துக்கு வரவில்லையோ, யாரெல்லாம் பரலோகத்துக்கு வராமல் இந்த பூமியிலே கைவிடப்பட்டார்களோ, அவர்களை குறித்த வாழ்க்கையை அவர்கள் படிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் மறுபடியும் தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் விசாரணை செய்யக்கூடியவர்களாக வாசித்து இந்த 1000 வருட முடிவிலே தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர் என்பதை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் இந்த 1000 வருட அரசாட்சி என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது, பூமியில் இருக்கிறவர்கள் அவர்கள் நிச்சயமாகவே ஆண்டுடைய அவருடைய ஒளியிலே மறித்து போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக யோவான் 5:28-29 நாம் அங்கே வாசிக்கும் பொழுது 2 விதமான உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நாட்கள் வரும் என்று வேதம் சொல்கின்றது. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தீமை செய்தவர்கள் அழிவை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் எழுந்திருப்பார்கள் என்று இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இருவருமே உயிர்த்து எழுவார்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் இந்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று பார்க்கும் பொழுது, எப்பொழுது இருவரும் எழுந்திருப்பார்கள் அந்த நேர காலம் என்பதை இங்கே சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் மற்ற வேத வசனங்களை வைத்துதான் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஜீவனை பெற்றுக்கொள்ள நீதிமான்கள் எப்பொழுது எழுந்திருப்பார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் மாத்திரமே ஆண்டுடைய 2வது வருகையிலே உயிர்த்து எழுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் துன்மார்க்கர்களுக்கு என்ன சம்பவிக்கும், அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்து 20:5 நாம் வாசிக்கும் பொழுது, மரணம் அடைந்த மற்றவர்கள் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் ஆண்டுடைய வருகையிலே துன்மார்க்கர்கள் அவர்கள் மரித்து போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவருடைய வருகையிலே அவருடைய ஒளியிலே அனைவரும் அவர்கள் மரித்து போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் துன்மார்க்கர்கள் ஆண்டுடைய 2வது வருகையிலே அவர்கள் மரித்து போய் விடுவார்கள், அவர்கள் நிச்சயமாகவே ஜீவனோடு கூட இருக்க மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இவர்கள் எப்பொழுதுதான் உயிர்த்து எழுவார்கள் என்ற அந்த ஒரு கேள்வி வரும் பொழுதுதான் வெளிப்படுதல் 20:5 நமக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். மரணம் அடைந்த மற்றவர்கள், அப்படி என்றால் ஆண்டுடைய 2வது வருகையிலே பாவம் செய்து மரித்த, அவருடைய ஒளியிலே மரித்த துன்மார்க்கர்கள் அவர்களை குறிக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம், மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 1000 வருஷம் முடியும் வரை அவர்கள் உயிர்த்தெழவில்லை. அப்படி என்றால் இந்த 1000 வருடம் வரை இந்த துன்மார்க்கர்கள், மரித்த துன்மார்க்கர்கள் எங்கே இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த பூமியிலேயே தான் அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். 1000 வருட காலகட்டம் அவர்கள் இந்த மண்ணிலே பூமியிலே மரித்தவர்களாக இருப்பார்கள். அந்த 1000 வருடம் முடிந்த பிறகு அவர்கள் உயிர்த்து எழுவார்கள். அவர்களுக்கு இதுவே முதல் உயிர்த்தெழுதல் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் உயிர் பெற்று என்ன செய்வார்கள், அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும் என்ற கேள்விகள் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒன்றுக்கொன்றாக நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வெளிப்படுதல் 20:5 நாம் வாசித்தோம், அவர்கள் நிச்சயமாகவே உயிர்த்து எழுவார்கள், அவர்களுக்கு அது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று நாம் பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 நாம் வாசிக்கும் பொழுது, இந்த நேரத்தில் கிறிஸ்துவில் மரித்தவர்களாக இருந்து இப்பொழுது உரையடைய செய்யப்பட்டவர்களும் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டு இருந்து அவருக்கு சொந்தமானவர்களாக இருப்பவர்களும் கர்த்தரை சந்திப்பதற்காக ஆகாயத்தில் ஒன்று சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆம், ஆண்டுடைய வருகையிலே, ஆண்டுடைய 2வது வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்து எழுகிறார்கள். அதை போலவே உயிரோடு இருக்கக்கூடிய நீதிமான்களும் அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் பரலோகத்திலே அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, 4வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. முன்பதாகவே வாசித்தது போல இந்த 1000 வருட அரசாட்சியில, இந்த 1000 வருட காலகட்டத்திலே உயிர்த்து எழுந்த நீதிமான்கள் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்கின்றது. அவர்கள் நியாய தீர்ப்பு கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கலாம், வெளிப்படுதல் 25வசனம், இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலாவது தங்கள் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். இங்கே வேதம் சொல்கின்றது கிறிஸ்துவனுடனே 1000 வருஷம் அவர்கள் அரசாண்டார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த 1000 வருட காலகட்டத்திலே அந்த பரலோகத்திலே உயிர்த்து எழுந்த நீதிமான்கள் அவர்கள் அரசாட்சி செய்வார்கள். அதாவது நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு வரவில்லையோ அவர்கள் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட லூசிஃபரையும் அவனைச் சேர்ந்த தூதர்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் வெளிப்படுதல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு 1000 வருஷம் அரசாளுவார்கள். இங்கே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வேதம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய 2வது வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசித்தோம். 3 தெசலோனிக்கேயர் 4:16 அவர்களை இந்த வேத வசனம் குறிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவர்களை வேதம் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறது. அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 2வது மரணத்திற்கான அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் இனி மரிக்க போவதில்லை. அவர்கள் நித்திய நித்தியமாக அவர்கள் தேவனோடு கூட பரலோகத்திலே வாழ்வார்கள், இருப்பார்கள். அவர்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை என்ற ஒரு காரியத்தை இங்கே வேதம் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அப்படிப்பட்ட கூட்டத்தாரின் மத்தியிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாக்கி, இங்கே நாம் பார்க்கிறோம் 20வது அதிகாரத்திலே சாத்தான் சிறைச்சாலையிலே போடப்பட்டான், அவன் இருக்கிறான் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவன் உண்மையிலே ஒரு பாலடைந்த அல்லது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடத்திலே அவனை போட்டு கட்டி வைத்து அவர்களை வைத்து விட்டார்களா என்று கேள்விகள் வருகிறது. ஆனால் இதை நாம் தொடர்ந்து உற்று நோக்கி பார்க்கும் பொழுது சாத்தனுடைய பெயர் என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று வேதாகமம் சொல்கிறது. அவன் கர்ஜிக்கின்ற சிங்கம் எவனை விளங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் அந்த 1000 வருடம் அவன் ஏமாற்றுவதற்கும் வஞ்சிப்பதற்கும் இந்த பூமியிலே ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அவனால் வஞ்சிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் அவனை பின்பற்றினார்களோ அனைவரும் மரித்தவர்களாய் மண்ணிலே கிடைப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் மண்ணிலே இருக்கும் பொழுது சாத்தானுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. இனி யாரையும் அவனால் வஞ்சிக்க முடியாது. ஏனென்று பார்க்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்த நீதிமான்கள் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள். சாத்தானால் அங்கும் செல்ல முடியாது. ஆகையால் அந்த பூமியிலே 1000 வருடம் அவன் இங்கும் அங்குமாக ஒரு சிறை கைதி போல அலைந்து கொண்டு இருப்பான். அவனிடம் பேசுவதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துவிடும் என்று பார்க்கிறோம். ஆகையால் இதைத்தான் வேதாகமம் சிறைச்சாலை என்ற ஒரு வார்த்தையை குறித்து அவனுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த 1000 வருட காலம் வரை அவன் சிறையிலே வைக்கப்பட்டிருப்பான். அதாவது அவனுக்கான வேலை இருக்காது. அவனுடைய கைகள் கட்டப்பட்டவனாய் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அவன் இருப்பான். ஆனால் இந்த 1000 வருடம் முடிந்த பின்பு என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசித்தோம் ஆண்டவருடைய 2வது வருகையிலே. ஆனால் இந்த 1000 வருடம் முடிந்த பின்பு என்ன சம்பவிக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இந்த பூமியிலே மரித்து கிடப்பார்கள். 1000 வருடம் முடிந்த உடனே அவர்கள் உயிர்த்து எழுவார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் வாசிக்கலாம் 7வது வசனத்திலிருந்து. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாகி பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகோயும் மாகோயும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கும் கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த துன்மார்க்கர்கள் அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று பார்க்கிறோம். இதை குறித்ததான வசனம் எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். 5வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, மரணம் அடைந்த மற்றவர்கள், அதாவது துன்மார்க்கர்கள், அந்த 1000 வருஷம் முடியும் வரையும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்ததல். அப்படி என்றால் அந்த 1000 வருடம் முடிந்த உடனே அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அவனமாக அவர் உயிர் பெற்று எழுந்த மாத்திரத்திலே சாத்தான் தன்னுடைய காவலிருந்து விடுதலை பெற்றான். அதாவது அவனுக்கு வேலை வந்துவிட்டது. அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, எல்லா ஜாதியாரையும் எல்லா கோத்திரத்தாரையும் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீண்டுமாக அவன் ஒன்றாக ஒரு சேனையாக திரட்டி அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, தேவனோடு யுத்தம் செய்ய ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவருடைய தொகை கடற்கரை மணலத்தினையாய் இருந்தது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பரலோகத்திற்கு வராமல் இந்த பூமியிலே கைவிடப்பட்டவருடைய தொகை கிட்டத்தட்ட கடற்கரை மணலை போல இருக்கும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் இரத்தத்தை சிந்தினார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதை அங்கீகரிக்காதவர்களுடைய நிலை, அவர்கள் சாத்தனோடு கூட கை கோர்த்து இருப்பார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இவ்வனமாக இந்த காரியங்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாகவே மனதிற்கு கடினமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் நாம் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு பெரிய சேனையாக கூடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அவர்கள் பூமி எங்கும் பரப்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பச்சித்து போட்டது. இங்கே வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் தேவனோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய நகரத்தை அவர்கள் வளைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அவர்களை பச்சித்து போட்டது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த அக்கினியிலே அவர்கள் மரித்து போய் விட்டார்கள். அந்த அக்னியிலே அவர்கள் இறந்து போய் விட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 10 வசனத்தில், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த வேத வசனத்தை வைத்து அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான், ஒரு நித்திய ஒரு அழிவாக இருக்கிறது, இதுதான் நரகம், அவர்கள் எரிந்து கொண்டே இருப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நித்திய நித்தியத்துக்காக எரிய போவது கிடையாது. அவர்கள் மேல் நெருப்பு வரும், அவர்களை எரித்து விட்ட பிறகு அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள். அதற்கு அடுத்து நிச்சயமாகவே அவர்கள் உயிர் பெற்று வருவதற்கோ அல்லது நெருப்பில் எரிந்து கொண்டிருப்பதற்கோ வாய்ப்பில்லை. அதற்கான ஒரு வேத வசனம், இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் ஆக்கினை கடலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இரண்டாம் மரணம் என்றால் மீண்டும் அவர்களால் உயிர் பெற்று வர முடியாது. முதல் மரணம் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அனைவருமே, நல்லவர்களும் தீயவர்களும், முதல் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இரண்டாவது மரணம் யார் சந்திக்கவார்கள் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இந்த இரண்டாம் மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். மரணம் என்று நாம் சொல்லப்படும் பொழுது அவர்கள் மீண்டும் உயிரோடு வரப்போவது கிடையாது. அவ்வளவுதான், அவருடைய நிலைமை முடிந்து விட்டது. நித்தியத்திற்கும் அவர்கள் மரித்தவர்களாகத்தான் இருக்கப் போகிறார்கள் என்பதுதான் மிக மிக உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பரலோகத்துக்கு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 15 வசனம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காணப்படாத எவனோ அவன் ஆக்கினி கடலே தள்ளப்பட்டான். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் ஆக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தரின் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தர், நீர் உம்முடைய கிருபையினால் வல்லமையினால் எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே சுமந்து மரித்திரே கர்த்தாவே. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.